சாந்தி. செப்டம்பர் 4 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தில் கதாநாயக கதாநாயகிகளின் பாகத்தை நடிப்பவர்கள் நீங்களே அன்றி தந்தை அல்ல. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற கலை தந்தையிடம் மாத்திரமே உள்ளது. கேள்வி: பிரம்மாவின் படத்தை பார்த்து ஆட்சேபிப்பவர்களுக்கு நீங்கள் என்ன முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்த வேண்டும்? பதில்: இவரே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரு பாகத்தை நடிக்கின்ற ஆத்மா என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். முதலாவது இளவரசராக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் சரீரத்திலேயே தந்தை பிரவேசிக்கின்றார். இவரது இறுதி பிறவியில் அவர் இவரினுள் பிரவேசிக்கின்றார். இது ஒரு தூய்மையற்ற சரீரம், அது தூய்மையாக வேண்டும். இவர் கடவுள் அல்ல, கடவுள் என்றென்றும் தூய்மையானவர். அவர் இந்த சரீரத்தின் ஆதாரத்தை எடுக்கின்றார். பாடல்: உங்கள் இதய கண்ணாடியில் உங்களின் முகத்தை பாருங்கள். ஓம் சாந்தி. நீங்கள் அமைதிக்காக வாயில் தோறும் வெளியில் தடுமாறி தெரிய தேவையில்லை என தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். ஹதயோக சந்நியாசிகள் வீட்டிலே தங்களுடைய குடும்பத்துடன் வாழும் பொழுது அமைதியை பெற முடியாது என்றும், அதை காட்டிலேயே கண்டடைய முடியும் எனவும் நம்புகின்றனர். எவ்வாறாயினும் அவர்களால் அங்கேயும் அமைதியை பெற முடியாது என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஓர் அரசி தனது கழுத்திலே மாலையை அணிந்து கொண்டு அதை எல்லா இடங்களிலும் தேடியதாக ஒரு கதை அல்லது உதாரணம் உள்ளது. அதே போன்று அமைதி உங்கள் கழுத்தை சுற்றியுள்ளது. நீங்கள் ஏன் அதை வெளியில் தேடுகின்றீர்கள்? தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்கள் ஆதி தர்மம் அமைதியாகும். அந்த சரீரங்கள் உங்கள் பாகங்களை நடிப்பதற்கான பௌதீக அங்கங்கள். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். ஆத்மாக்கள் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ ஆகுவதில்லை, அத்துடன் என்றுமே அழிக்கப்படுவதும் இல்லை. ஆம், ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்களாகின்றனர். அவர்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும். ஆத்மாக்கள் முதலில் சிறிய சரீரங்களை பெறுகின்றார்கள். அவை வாலிப சரீரங்களாக வளர்ச்சி அடைகின்றன. அந்த சரீரங்கள் தொடர்ந்தும் முதுமை அடைகின்றன. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். நீங்கள் முதலில் ஆத்மாக்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவாகிய நான் சட்ட நிபுணர் போன்றவர் ஆகுகின்றேன். இதுவே ஆத்ம உணர்வில் இருப்பது என அழைக்கப்படுகின்றது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, நீங்கள் சரீர உணர்வு உடையவர்கள் ஆகிவிட்டீர்கள். இதனாலேயே நீங்கள் உங்களை சரீரங்களாக கருதுகின்றீர்கள். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் அவை உங்களுடைய சரீரங்கள் என்பதையும் மறந்துவிட்டீர்கள். நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவே 84 பிறவிகள் எடுக்கின்றார். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்தியுள்ளார். பிராமணர்கள் ஆகியுள்ளவர்களே பின்னர் தேவர்களாக போகின்றார்கள். அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பார்கள் என்றில்லை. சிலர் ஆரம்பத்தில் வருவார்கள். ஏனையோர் 50 அல்லது 100 வருடங்களின் பின்னர் தொடர்ந்தும் வருவார்கள். சிலர் 80 அல்லது 82 பிறவிகளை எடுப்பார்கள். ஏனையோர் வேறுபட்ட எண்ணிக்கையான பிறவிகளை எடுப்பார்கள். மக்கள் 8.4 மில்லியன் பிறவிகள் பற்றி பேசுகின்றார்கள். ஆயினும் இத்துடன் அவர்கள் திருப்தி அடையாததால் கடவுள் ஒவ்வொரு துணிக்கையிலும் இருப்பதாக கூறுகின்றார்கள். கடவுள் இப்பொழுது கூறுகின்றார், நான் ஒரு மனித சரீரத்தில் இருப்பதில்லை, எனக்கு மனித சரீரம் கிடையாது. எனவே எவ்வாறு நான் மிருகத்திலோ அல்லது கற்களிலோ அல்லது துணிக்கை போன்றவற்றிலோ இருக்க முடியும்? முதல் இலக்கத்தில் இருந்த ஆத்மா பின்னர் இறுதியில் சமோப்பிரதான் ஆகுகின்றார் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். இவரது பல பிறவிகளின் கடைசி பிறவியில் நான் ஒரு சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன் என நானே உங்களுக்கு கூறுகின்றேன். இவர் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்துள்ளதால் நிச்சயமாக தூய்மையற்றவராகவே இருப்பார். இந்நேரத்தில் இவர் தூய்மையாக இருக்க முடியாது. தந்தையே கூறுகின்றார், ஸ்ரீ கிருஷ்ணரே முதலாம் இலக்க முதல் இளவரசர் ஆவார். அவர் பின்னர் ஓரளவு வயதை அடைந்ததும் ஸ்ரீ நாராயணன் ஆகுவதால் 20 முதல் 25 வருடங்கள் குறைவாகவே உள்ளன. அவர்கள் கூட லக்ஷ்மி நாராயணன் முழுமையான 84 பிறவிகள் எடுப்பதாக நீங்கள் கூற முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் முதலாம் இலக்கத்தவர். அவரது திருமணத்தின் பின்னர் அவர் நாராயணன் ஆகுகின்றார். எவ்வாறாயினும் குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு கணக்கை வைத்திருக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் மாத்திரமே 5000 ஆண்டுகளில் முழுமையாக 84 பிறவிகள் எடுப்பவர் என கூறப்படுகின்றார். தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகிறார், ஒவ்வொரு கல்பத்திலும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரு பாகத்தை நடிப்பவரின் அதே சரீரத்திலேயே நான் பிரவேசிக்கின்றேன். நான் வேறு எவரினது சரீரத்திலும் பிரவேசிக்க முடியாது. இந்த கணக்கு உள்ளது. பிரம்மாவே முதலாம் இலக்கத்தவர். நான் எவ்வாறு வேறு எவரினதும் சரீரத்தில் பிரவேசிக்க முடியும்? கடவுள் ஏன் பிரம்மாவின் சரீரத்தில் மாத்திரம் வருகின்றார் என பலர் உங்களிடம் கேட்கின்றனர். எவ்வாறாயினும் இந்த கணக்கு உள்ளது. இவ்விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை இடம் பெறுகின்றது என நினைவு கூறப்படுகின்றது. விஷ்ணு அல்லது சங்கரரின் மூலம் ஸ்தாபனை மேற்கொள்ளப்படுவதில்லை. அது வேறு எவரினதும் பணியுமல்ல. மக்கள் படைப்பவரையோ படைப்பையோ அறிய மாட்டார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதே நடைபெறுகின்றது. எனவே நீங்கள் ஏன் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டும்? அது இந்த நேரத்தையே குறிக்கின்றது. என்ன நடைபெற வேண்டுமோ அது நடைபெறும். அதிலுள்ள எதையுமே மாற்ற முடியாது. இன்று என்ன நடைபெறுகின்றதோ அது 5000 வருடங்களின் பின்னர் மீண்டும் நடைபெறும். நீங்கள் எதையாவது பார்க்கின்ற பொழுது இது ஒன்றும் புதியதல்ல. இது 5000 வருடங்களுக்கு முன்னரும் நடைபெற்றது என நீங்கள் கூற வேண்டும் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். மக்கள் உங்களிடம் வந்து அது பற்றி கேட்கக்கூடியவாறு நீங்கள் இதை தெளிவாக எழுத வேண்டும். இதை எழுதுவதில் எந்த தவறும் இல்லை. முன்னரும் இந்த யுத்தம் இடம்பெற்றது. இது ஒன்றும் புதியதல்ல. மகாபாரத யுத்தமும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்றது. கிறிஸ்தவர்கள் வந்து பாரத ராஜ்யத்தை அபகரித்தார்கள். அது புதியதல்ல. அது அடுத்த கல்பத்திலும் இதே போன்று மீண்டும் நடைபெறும். உலகின் வரலாறும் புவியியலும் தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் இடம்பெறும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மீண்டும் ஒருமுறை ஸ்தாபிக்கப்படுகின்றது. முழுமையாக 84 பிறவிகள் எடுத்துள்ளவர்கள் முதலாம் இலக்க லக்ஷ்மி நாராயணன் ஆகுவார்கள். தந்தையே இங்கே அமர்ந்திருந்து இந்த இரகசியங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். தந்தை கூறுகின்றார், நானே மனித உலக விருட்சத்தின் விதை ஆவேன். இது தலைகீழான விருட்சம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இந்த கல்ப விருட்சத்தின் கால எல்லை 5000 வருடங்கள் ஆகும். ஸ்வஸ்திகாவிலே நீங்கள் 4 சமபாகங்களை காண்கின்றீர்கள். யுகங்களும் சமமானவை. அதில் வேறுபாடு எதுவும் இருக்க முடியாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், உலகில் என்ன நடக்கின்றது என பாருங்கள். சிலர் சந்திரனுக்கு செல்கின்றார்கள். சிலர் நெருப்பின் மீதோ அல்லது நீரின் மீதோ நடக்க கற்றுக்கொள்கின்றார்கள். அவை அனைத்தும் பயனற்றவை. அவற்றில் எவ்வித நன்மையும் இல்லை. மனிதர்களால் தூய்மையாகி முக்திக்கோ அல்லது ஜீவன் முக்திக்கோ செல்ல முடியாது. அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களால் வீடு திரும்ப முடியாது. ஆத்மாக்கள் தங்களினதும் தந்தையினதும் வீட்டை மறந்து விட்டார்கள். ஆத்மாக்கள் தங்களையே மறந்து விட்டதால் சரீர உணர்வு உடையவர்களாகிவிட்டார்கள். மக்கள் ஆலயங்களுக்கு சென்று, நீங்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள், நாங்களோ சீரழிந்த பாவிகள் என புகழ் பாடுகின்றார்கள். அவர்கள் தங்களையே இகழ்கின்றார்கள். தந்தை ஒரு பொழுதும் பூஜிப்பவர் ஆகுவதில்லை. இரண்டாவதாக, சங்கரரும் என்றென்றும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் என நீங்கள் கூறுவீர்கள். அவரும் ஒரு பொழுதும் பூஜிப்பவர் ஆகுவதில்லை. அவருக்கு இங்கே ஒரு பாகமும் இல்லை. பிரம்மாவும் விஷ்ணுவும் மாத்திரமே இந்த மேடையில் பாகங்களை கொண்டுள்ளார்கள். பிரம்மாவும் விஷ்ணுவும் கொண்டிருக்கும் பாகங்களை இந்த உலகிலுள்ள எவருமே அறியார். அவர்கள் திருமூர்த்தி பிரம்மா பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்று அவர்கள் பேசுகின்றார்கள். ஆனால் அதை ஸ்தாபிப்பவரின் எந்த ரூபமும் அவர்களிடம் இல்லை. அவர்கள் இதை கூறுகின்றார்கள், ஆனால் அவர் எங்கே? சிவன் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஓர் அற்புதமான நட்சத்திரம் நெற்றியின் மத்தியில் பிரகாசிக்கின்றது என ஆத்மாக்கள் பற்றி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆத்மாவான நான் அழியாதவன். இந்த சரீரம் அழியக்கூடியது. தாங்கள் எத்தனை சரீரங்களை எடுத்தார்கள் என்பதையும் அவர்கள் அறியார்கள். மனிதர்கள் மிகவும் சந்தோஷமற்றிருப்பதால் தொடர்ந்தும் விரக்தியில், ஓ தந்தையாகிய கடவுளே என கதறி அழுகின்றனர். அவர்கள் துன்பத்தை அனுபவம் செய்ய ஆரம்பித்ததில் இருந்தே அழைக்கின்றார்கள். பாரதத்தில் இராவணராஜ்யம் ஆரம்பித்த பொழுது ஏனைய மதங்களில் இராவணராஜ்யம் இருக்கும் என்பதில்லை எனவும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இல்லை, அவர்கள் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளினூடாக அவர்களுக்குரிய நேரத்தில் செல்ல வேண்டும். இந்த கதை பாரதத்தை அடிப்படையாக கொண்டது. அவை துணை கதைகள் ஆகும். தந்தை மத்தியிலேயே வருகிறார். பாரதம் தமோ பிரதானாகிய பின்னர் முழு விருட்சமும் தமோ பிரதான் ஆகுகின்றது. அவர்கள் அனைவரும் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் அனுபவம் செய்ய வேண்டும். விருட்சத்தில் வெளிப்படுகின்ற புதிய இலைகள் மிகவும் அழகானவை. புதியவர்களும் நிச்சயமாக சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளினூடாக செல்ல வேண்டும். இறுதியில் வருபவர்களுக்கு சிறிது மரியாதை கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் ஒரு பிறவியிலேயே சதோ ரஜோ தமோ ஸ்திதிகளை கடந்து செல்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு எந்த பெருமதியும் இல்லை. கதாநாயக கதாநாயகி பாகங்களை நடிப்பவர்களுக்கே பெருமதி உள்ளது. பாபா மாத்திரமே கதாநாயக கதாநாயகி பாகத்தை நடிக்கின்றார் என்றில்லை. பாபா பற்றி இவ்வாறு கூறப்பட முடியாது. அவர் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையானவர்கள் ஆக்குகின்றார். அவர் தூய்மையற்றவர் ஆகுவதில்லை. நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் இராஜயோகத்தின் ஸ்ரீமத்தை பின்பற்றியதன் மூலம் உங்கள் ராஜ்யத்தை கோரினீர்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை நீங்கள் அதை பெறுகின்றீர்கள். பாபா கூறுகின்றார், நான் ராஜ்யத்தை ஆட்சி செய்வதில்லை, ஆனால் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்களாக்குகின்றேன். உலகிலுள்ள மக்கள் பல விஷயங்களை கூறுகின்றனர். கடவுள் பேசுகின்றார், நான் உங்களை அரசர்களுக்கு எல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றேன். ஆயினும் அதன் அர்த்தத்தை அவர்களே புரிந்து கொள்வதில்லை. எனவே அவர்களால் இதை எவருக்கும் விளங்கப்படுத்த முடியாதுள்ளது. கடவுள் பேசியிருந்தால் அப்பொழுது அவர் நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். அவர் கூறியிருப்பார், ஓ குழந்தைகளே, பாரதத்திலேயே மக்கள் சிவனின் பிறந்த தினத்தையும் சிவராத்திரியையும் கொண்டாடுகிறார்கள். தந்தை பாரத தேசத்தில் மாத்திரமே வருகின்றார். பாரதமே அழியாத தேசமாகும். அதனுடைய புகழ் மிகவும் மகத்தானது. எவ்வாறு தந்தையின் புகழ் முடிவற்றதோ அதே போன்று பாரதத்தின் புகழும் முடிவற்றது. பரமாத்மா பரம தந்தை பாரதத்திலேயே வந்து மனிதர்கள் அனைவருக்கும் சர்க்கதி அருள்கின்றார். அவர் அனைவருக்கும் சந்தோஷத்தை அருள்கின்றார். அவருடைய பிறப்பிடம் பாரதம் ஆகும். பாரதமே புராதன தேசமாகும். கடவுள் ராஜயோகம் கற்பிக்கின்றார். அவர் பாரதத்திலேயே வருகின்றார். எவ்வாறாயினும் ஸ்ரீ கிருஷ்ணரை கடவுள் என அவர்கள் கூறியதால் அந்த ஒரே ஒருவரின் புகழ் மறைந்துவிட்டது. கடவுள் ஒருவரே, அவர் மாத்திரமே சர்க்குரு என்று அழைக்கப்படுகின்றார். ஏனைய பல குருமார்கள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஏதாவது தொழிலை கற்பிப்பவர்களும் குருமார் என்றே அழைக்கப்படுகின்றனர். இந்நாட்களில் அனைவரையும் ஓர் அவதாரமென அவர்கள் நம்புகின்றார்கள். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் முற்றிலும் தூய்மை அற்றவர்கள் ஆகும் பொழுது பாபா வந்து எங்களை தூய்மை ஆக்குங்கள் என அழைக்கின்றார்கள். தந்தை மாத்திரமே வந்து உங்களுக்கு உண்மையான அமரத்துவ கதையை கூறுகின்றார். எவ்வாறு நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வந்தீர்கள் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. முதற் பிறவி நன்றாக இருக்கும். பின்னர் நீங்கள் தொடர்ந்தும் கீழே இறங்குவீர்கள். உலகமும் கீழிறங்குகின்ற ஸ்திதியின் ஊடாக செல்கின்றது. மனிதர்களின் புத்தி சதோ ரஜோ தமோ ஆகுகின்றது. சத்திய யுகத்திலிருந்து கலைகள் தொடர்ந்தும் சிறிது சிறிதாக குறைவடைகின்றன. கூறப்பட்டுள்ளது, ஏறுகின்ற ஸ்திதியும் இறங்குகின்ற ஸ்திதியும் இருக்கின்றன. உங்களாலேயே அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது. ஒரேயொரு தந்தையே அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவர். அந்த குருமார்கள் சமய நூல்களை மாத்திரமே கூறுகின்றார்கள். அதை கேட்கின்ற வேளையிலேயே நீங்கள் தொடர்ந்தும் கீழிறங்கினீர்கள். எல்லையற்ற தந்தை வந்து குழந்தைகளான உங்களிடம் வினவுகின்றார், நான் உங்களை அதி செல்வந்தர்களாக்கி வைரங்களாலும் இரத்தினங்களாலும் பதிக்கப்பட்ட பல்வேறு மாளிகைகளை கொடுத்து சென்றேன். அவை அனைத்துக்கும் என்ன நடந்தது? ஒரு லௌகீக தந்தை தனது குழந்தைகளுக்கு பணத்தை கொடுத்து அவர்கள் அதை வீணாக்கினால் எவ்வாறு அந்த பணம் அனைத்தையும் வீணாக்கினீர்கள் என அவர்களை கேட்பார். குழந்தைகள் பணம் வைத்திருக்கும் பொழுது அதை அவர்கள் அனாவசியமாக பயனற்ற விஷயங்களில் செலவழிக்கின்றார்கள். ஒரு தந்தை தர்மாத்மாவாக இருக்கலாம், ஆனால் அவரது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று 100,000களை வீணாக்கினால் அவரால் எதுவும் செய்ய முடியாதிருக்கும். சொத்து பாட்டனாருடையது என்பதால் தனது குழந்தைகளை அவரால் கைவிட முடியாதிருக்கும். ஆயினும் அவர் உள்ளே எரிந்து கொண்டிருப்பார். சில குழந்தைகள் தங்கள் தந்தை இறக்கின்ற பொழுது அசுத்தமானவர்கள் ஆகுகிறார்கள். அதனால் 12 மாதங்களிலேயே செல்வம் அனைத்தையும் வீணாக்கி விடுகிறார்கள். அது ஓர் எல்லைக்கு உட்பட்ட விஷயம். ஆனால் இங்கோ இது ஓர் எல்லையற்ற விஷயம். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், நீங்கள் உலகின் அத்தகைய செல்வந்த அதிபதிகளாக இருந்தீர்கள். எனவே எவ்வாறு நீங்கள் கடனாளிகளாகினீர்கள்? அந்த செல்வம் அனைத்தையும் என்ன செய்தீர்கள்? தந்தை தனது குழந்தைகளையே கேட்பார், நான் பாரதத்தை மிகவும் செல்வந்தமாக ஆக்கினேன். அந்த செல்வம் அனைத்தும் எங்கே போனது? தந்தை மட்டுமே குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதிகளவு பணத்தை செலவழித்தீர்கள். நீங்கள் சமய நூல்கள் போன்றவற்றில் அதிகளவு செலவு செய்தீர்கள். உங்கள் தலை தேய்ந்து போகும் வகையில் தொடர்ந்தும் தலை வணங்கினீர்கள். நீங்கள் அந்த செல்வம் அனைத்தையும் இழந்து விட்டீர்கள். இதுவே நாடகம். நான் உங்களை செல்வந்தர்கள் ஆக்குகின்றேன், பின்னர் ராவணன் உங்களை ஏழைகள் ஆக்குகின்றான். தந்தை இதை பாரத மக்களுக்கே விளங்கப்படுத்துகின்றார். பாரதமே தங்க சிட்டுக்குருவியாக இருந்தது. ஏனைய மதத்தவர்கள் வந்து அதை கொள்ளையடித்து செல்லும் வகையில் அது அதிகளவு செல்வத்தை கொண்டிருந்தது. பாரதம் எவ்வாறு இருந்தது என சிந்தித்து பாருங்கள். இந்த நாடகம் முற்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. பாரதம் இப்பொழுது நரகமாக உள்ளது. அது இப்பொழுது நரகமாக உள்ளதாலேயே தாங்கள் தூய்மையற்றவர்கள் என எவரும் புரிந்து கொள்வதற்காக பாபா ஏனி படத்தை உருவாக்கி வைத்துள்ளார். சிறிய குழந்தைகளுக்கு படங்களை காட்டியே கற்பிக்கப்படுகின்றது. படங்கள் இல்லாமல் குழந்தைகளால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? தந்தை மாத்திரம் வந்து தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கான இலகுவான வழியை உங்களுக்கு கற்பிக்கின்றார். இதுவே அனைத்திலும் மிக இலகுவானதும் அனைத்திலும் அதி கடினமானதும் ஆகும். சத்திய யுகத்தில் நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருக்கின்றீர்கள். தனது சரீரம் முதிர்ச்சி அடைந்து விட்டதால் இந்த பழைய சரீரத்தை நீக்கி புதியதை எடுக்க வேண்டும் என ஆத்மா புரிந்து கொள்கின்றார். அது உங்களின் எதிர்கால குழந்தை வடிவத்தின் காட்சியை நீங்கள் காண்பது போன்றதாகும். உங்கள் பழைய சரீரத்தை நீங்கள் நீக்குகின்றீர்கள். இங்கே ஒரு நபர் மரணிக்கின்ற பொழுது மக்கள் அழுவதுடன் பேண்ட் வாத்திய குழுவையும் இசைப்பதற்காக வாடகைக்கு அமர்த்துகின்றார்கள். சத்திய யுகத்தில் அவர்கள் சந்தோஷமாக தங்களுடைய சரீரங்களை நீக்கி மற்றைய சரீரத்தை எடுக்கின்றார்கள். அங்கே அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். ஆனால் இங்கோ அவர்கள் அதிகளவு துன்பம் அடைகின்றார்கள். ஒருவர் மரணிக்கின்ற பொழுது அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். அவர் நரகத்திலே இருந்தார் என்பதே இதன் அர்த்தமாகும். நீங்கள் இப்பொழுது சொர்க்கவாசிகள் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். தந்தை உங்களை சொர்க்கவாசிகள் ஆக்குகின்றார். தந்தை உங்களுக்கு ஜீவன் முக்தியை அருள்வதற்கு வருகின்றார். அவர் உங்களை ராவணனின் பந்தனத்திலிருந்து விடுவித்து ஜீவன் முக்தியை அருள்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் முன்னைய சக்கரத்தில் வந்தது போலவே மிக சரியாக வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் பிரம்மாவின் சரீரத்திலேயே பிரவேசிக்கின்றேன். நீங்கள் நிச்சயமாக பிராமணர்கள் ஆக வேண்டும். ஒரு யாகத்திற்கு பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகின்றனர். இதுவே சுயராஜ்யத்திற்காக குதிரை அர்ப்பணிக்கப்படுகின்ற அழியாத ஞான யாகம் ஆகும். இந்த ரதம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இந்த ரதமே குதிரை என அழைக்கப்படுகின்றது. குதிரைகள் அதாவது சரீரங்கள் அனைத்தும் சுயராஜ்யத்திற்கான இந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட போகின்றன. ஆத்மாக்களை அர்ப்பணிக்க முடியாது. ஆத்மாக்கள் தங்களுடைய கர்ம கணக்குகளை தீர்த்த பின்னர் செல்வார்கள். பின்னர் அனைவருடைய பாகமும் புதிதாக ஆரம்பிக்கும். இதுவே வரலாறும் புவியியலும் மீண்டும் மீண்டும் நிகழ்வது என்று அழைக்கப்படுகின்றது. புதிய உலகை ஸ்தாபித்து இந்த பழைய உலகை அழிப்பதற்கே தந்தை வருகின்றார். இந்த மகாபாரத யுத்தமே சமய நூல்களிலே நினைவு கூறப்படுகின்றது. இந்த யுத்தத்தின் மூலமே ஸ்வர்க்கத்துக்கான வாயில்கள் திறக்கப்படும் என நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இதனாலேயே இது சமய நூல்களிலே நினைவு கூறப்பட்டுள்ளது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். ஒன்று, கடந்த கால விஷயங்கள் பற்றி கவலைப்படாதீர்கள். எதுவுமே புதிதல்ல என கருதுவதால் நடந்தவற்றை மறந்துவிடுங்கள். 2. சுயராஜ்யத்திற்காக குதிரை அர்ப்பணிக்கப்படுகின்ற இந்த யாகத்தில் உங்கள் சரீரம், மனம், செல்வத்தை அர்ப்பணித்து அவற்றை தகுதியான முறையில் பயன்படுத்துங்கள். இந்த இறுதி பிறவியில் முழுமையாக தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா சக்தி வாய்ந்தவராகி முன்னேறுவதற்காக உங்களின் இல்லறத்தை ஒரு வழிமுறையாக ஆக்குவதற்காக உங்களின் மேன்மையான மனோபாவத்தை பயன்படுத்துவீர்களாக. ஓர் இல்லறத்தில் அனைத்திற்கும் முதலில் நீங்கள் உங்களின் மனோபாவத்தால் ஒன்றில் தூய்மையாகுவீர்கள் அல்லது தூய்மையற்றவர் ஆகுவீர்கள். நீங்கள் எப்போதும் உங்களின் மனோபாவத்தை ஒரேயொரு தந்தையுடன் இணைத்தால் நீங்கள் வேறு எவருமன்றி ஒரேயொரு தந்தைக்கு சொந்தமானவர் ஆகினால், இத்தகைய மேன்மையான மனோபாவத்தை நீங்கள் கொண்டிருந்தால் உங்களின் இல்லறம் நீங்கள் முன்னேறுவதற்கான வழிமுறையாக இருக்கும். உங்களின் மனோபாவம் மேன்மையாக இருந்தால் அதனால் விஷமத்தனம் செய்ய முடியாது. இத்தகைய மேன்மையான மனோபாவத்துடன் முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் இலகுவாக முக்தியையும் சத்கதியையும் பெறுவீர்கள். அப்போது முறைப்பாடுகள் அனைத்தும் முற்றுப்பெறும், முடிந்துவிடும். ஸ்லோகம். உங்களின் தூய்மை உங்களின் கனவுகளிலேனும் அசையுமாக இருந்தால் உங்களின் நம்பிக்கையின் அஸ்திவாரம் பலவீனமாக உள்ளதென்று அர்த்தம். அவ்யக்த சமிக்கை. இப்போது உங்களின் அருள்கின்ற ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். பிரகாசிக்கும் நட்சத்திரங்களான நீங்கள் சூரியன் மற்றும் சந்திரனை போன்று உங்களின் சம்பூர்ணமான ஸ்திதியை அடையும் போது, அதாவது மாஸ்டர் அருள்பவர் என்ற உங்களின் ஸ்திதியில் நீங்கள் ஸ்திரமடையும் போது, இயல்பாகவே அலைந்து திரியும் தேடித் திரியும் ஆத்மாக்கள் எதையாவது அடைவதற்கும் உங்களை சந்திப்பதற்கும் விரைவாக உங்களிடம் வருவார்கள். நீங்கள் அனைவரும் துரித கதியில் சேவை செய்து அந்த ஆத்மாக்கள் அனைவரும் தந்தையிடமிருந்து ஒரு வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான உரிமையை பெற செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.